சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 24, 2022. தலைப்பு: நன்றி செலுத்துதல். கோல்டன் உரை. சங்கீதம்: நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: கொரிந்தியர். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரியரைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கச் செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரமுண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணமுள்ளவர்களாவீர்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பாடம் பிரசங்கம். பைபிளில் இருந்தது. சங்கீதம்: பூமியின் குட்டிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிராகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஏசாயா: கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளைச் செய்தீர். உமது ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தைப் போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். இராஜாக்கள்: தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது என்னை நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததைக் கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஏசாயா: ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்களண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். மத்தேயு. இயேசு கூறினார். மத்தேயு. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட்ட கொடுக்கப்படும். கையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். லூக்கா. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். கொலோசெயர். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியிலுள்ளவைகளையல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். தேவசமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதலுள்ளவர்களாயும் இருங்கள். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கி டுஸ்கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். தெய்வீக அன்பு எப்பொழுதும் சந்தித்தது மற்றும் எப்போதும் ஒவ்வொரு மனித தேவைகளையும் பூர்த்தி செய்யும். மனிதகுலம் மற்றும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் தெய்வீக அன்பு எல்லா நன்மைகளையும் வழங்குகிறது என்பதால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்ணிக்கையில் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே குணப்படுத்தும் தெய்வீக சக்தியை இயேசு வெளிப்படுத்தினார் என்று கற்பனை செய்வது நல்லது அல்ல. அருளின் அற்புதம். காதலுக்கு அதிசயம் இல்லை. இயேசு சரீரத்தன்மையின் இயலாமையையும் ஆவியின் எல்லையற்ற திறனையும் நிரூபித்தார். இதனால் தவறான மனித உணர்வு அதன் சொந்த நம்பிக்கைகளிலிருந்து தப்பித்து தெய்வீக அறிவியலில் பாதுகாப்பை தேட உதவுகிறது. காரணம், சரியாக இயக்கப்பட்டது உடல் உணர்வின் பிழைகளை சரி செய்வதற்கு உதவுகிறது. ஆனால் மனிதனின் நித்திய நல்லிணக்கத்தின் விஞ்ஞானம் விஞ்ஞானத்தின் உடைக்கப்படாத யதார்த்தத்துடன் அவர்களின் மாயையை உடைக்கும் வரை பாவம், நோய் மற்றும் மரணம் உண்மையானதாக தோன்றும். தூங்கும் கனவின் அனுபவங்கள் நிஜமாக தோன்றுவது போல தெய்வீக அறிவியலில் மனிதன் கடவுளால் ஆதரிக்கப்படுகிறான். தெய்வீக கொள்கை. பூமி கடவுளின் கட்டளையின் பேரில் மனிதனின் பயன்பாட்டிற்கு உணவை கொண்டு வருகிறது. இதை அறிந்த இயேசு ஒருமுறை சொன்னார், உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள், எதை குடிப்பீர்கள் என்று யோசிக்காதீர்கள். அவர் தனது படைப்பாளரின் தனிச்சிறப்பை கருதாமல் அனைவருக்கும் தந்தையும் தாயுமான கடவுளை அங்கீகரிக்கிறார். லில்லிகளைப் போல மனிதனுக்கு உணவளித்து உடுத்த வேண்டும். ஏற்கனவே பெற்ற நன்மைக்காக நாம் உண்மையிலேயே நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா? அப்போது நமக்கு கிடைத்துள்ள ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி மேலும் பலவற்றை பெறுவதற்கு தகுதியடைவோம். நன்றியுணர்வு என்பது நன்றியின் வாய்மொழி வெளிப்பாட்டை காட்டிலும் அதிகம். பேச்சை விட செயல் நன்றியை வெளிப்படுத்துகிறது. நாம் வாழ்க்கை உண்மை மற்றும் அன்புக்கு நன்றியற்றவர்களாக இருந்தும் எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்தினால் நாம் நேர்மையற்றவர்களாகவும் நயவஞ்சகர்கள் மீது நமது எஜமானர் கூறும் கடுமையான கண்டனத்திற்கு ஆளாக நேரிடும். அவ்வாறான நிலையில் உதட்டில் விரலை வைத்து நமது ஆசிகளை நினைவு கூறுவதே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரார்த்தனை. இதயம் தெய்வீக உண்மை மற்றும் அன்பிலிருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் மலட்டு வாழ்க்கையின் நன்றியின்மையை நம்மால் மறைக்க முடியாது. பொறுமை, சாந்தம், அன்பு மற்றும் நற்செயல்களில் வெளிப்படுத்தப்படும் கிருபையின் வளர்ச்சிக்கான தீவிர விருப்பத்தின் ஜெபமே நமக்கு மிகவும் தேவை. எஜமானரின் கட்டளைகளை கடைபிடிப்பதும் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றுவதும் அவருக்கு நாம் செய்யும் சரியான கடன் மற்றும் அவர் செய்த அனைத்திற்கும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்பதற்கான ஒரே தகுதியான சான்று. நீங்கள் என்னை நேசிப்பீர்களானால் என் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறியிருப்பதால் உண்மையுள்ள மற்றும் இதயபூர்வமான நன்றியை வெளிப்படுத்த வெளிப்புற வழிபாடு போதுமானதாக இல்லை. எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற வழக்கமான போராட்டம் இடைவிடாத பிரார்த்தனை. அதன் நோக்கங்கள் அவர்கள் கொண்டு வரும் ஆசீர்வாதங்களில் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஆசீர்வாதங்கள் கேட்கக்கூடிய வார்த்தைகளில் ஒப்புக்கொள்ளப்படாவிட்டாலும் அன்பில் பங்கேற்பதற்கான நமது தகுதியை உறுதிப்படுத்துகிறது. நமது மனுக்கள் உண்மையாக இருந்தால் நாம் கேட்பதற்கு உழைப்போம். அந்தரங்கத்தில் பார்க்கிற நம்முடைய பிதா வெளிப்படையாக நமக்கு வெகுமதி அளிப்பார். கடவுளிடமோ அல்லது நம் சக உயிரினங்களிடமோ அதை கூறுவதற்கு முன்பே நம் தேவையை கடவுள் அறிவார். ஆசையை நேர்மையாகவும் அமைதியாகவும் பணிவாகவும் கடைபிடித்தால் கடவுள் அதை ஆசீர்வதிப்பார். தெய்வீக அறிவியலில் பிரார்த்தனைகள் மனதளவில் இருக்கும் எல்லாரும் சிக்கலில் மிகவும் தற்போதைய உதவியாக கடவுளை பயன்படுத்திக் கொள்ளலாம். அன்பு அதன் தழுவல் மற்றும் கொடுப்பதில் பாரபட்சமற்றது மற்றும் உலகளாவியது. அது திறந்த நீரூற்று. ஓ, தாகம் எடுக்கும் ஒவ்வொருவரும் தண்ணீருக்கு வாருங்கள். எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தீமையை நன்மையால் வெல்லுங்கள். உங்களை அறிந்து கொள்ளுங்கள். தீமையை வெல்ல கடவுள் ஞானத்தையும் சந்தர்ப்பத்தையும் வழங்குவார். அன்பின் அலங்காரத்தில் மனித வெறுப்பு உங்களை அடைய முடியாது. உயர்ந்த மனித குலத்தின் சிமெண்ட் அனைத்து நலன்களையும் ஒரே தெய்வீகத்தில் இணைக்கும். மனிதனுடனான கடவுளின் விஞ்ஞான உறவில் இயேசு ரொட்டிகள் மற்றும் மீன்களை கொண்டு காண்பித்தது போல் ஒருவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அனைத்தும் அனைவரையும் ஆசீர்வதிப்பதை காண்கிறோம். ஆவி விஷயம் இல்லை, விநியோகத்தின் ஆதாரமாக இருக்கிறது. ஆவியில் பணக்காரர்கள் ஒரே பெரிய சகோதரத்துவத்தில் ஏழைகளுக்கு உதவுகிறார்கள். அனைவருக்கும் ஒரே கொள்கை அல்லது தந்தை தன் சகோதரனுடைய தேவையை கண்டு பிறனுடைய நன்மைக்கு தன் சொந்தத்தை தேடுகிறவன் பாக்கியவான். அன்பு குறைந்த ஆன்மீக எண்ணம் அழியாமை மற்றும் நற்குணத்தை அளிக்கிறது. இது முட்டு வழியாக மலரும் பிரகாசிப்பது போல எல்லாவற்றிலும் பிரகாசிக்கிறது. கடவுளின் பல்வேறு வெளிப்பாடுகள் அனைத்தும் ஆரோக்கியம், புனிதம், அழியாத தன்மை, எல்லையற்ற வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு ஆகியவற்றை பிரதிபலிக்கின்றன. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், துண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.